தென்றல் ஜனவரி 2012 இதழில் கனெக்டிகட்டில் உள்ள டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன் அவர்களின் அன்புள்ள சிநேகிதிய பகுதியில் அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள் அன்பு காட்டுங்கள். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்புள்ள சிநேகிதியே, மோட்டிவேஷன் இல்லாத ஒருவருடன் எப்படி குடும்பம் நடத்துவது? எல்லோரும் சந்தோஷமாக பார்ட்டி ஊர் சுற்றுதல் என்று போய்கொண்டிருக்கும் போது சுரத்தே இல்லாமல் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது. இனி 2 வயது வந்த பையன்களும் போர் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். வசதி இல்லாததுதான் முக்கிய காரணம். 2வது காரணம் என் கணவரின் போக்கு. அவர் யாரிடமும் அதிகம் பேசுவதில்லை. 10 வருடங்களுக்கு முன்பு நல்ல வேலையில் இருந்தார், லே ஆஃப் செய்து விட்டார்கள். அப்புறம் சரியான பதவி எதுவும் கிடைக்கவில்லை. தற்காலிக வேலைகள் அங்கே இங்கே என்று நிரந்தர வருமானம் இல்லை. கம்ப்யூட்டர் கோர்ஸ் சிலவற்றை படிக்க சொன்னேன், அவர் அதை செய்யவில்லை. இந்தியாவில் படித்த டிகிரி தான், இங்கே மேல் படிப்பு ஒன்றும் இல்லை. இவருக்கு 40 வயதுக்கு மேல் என்னவோ படிக்க போக ஒரு வெட்கம். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்து விட்டேன். நான் இங்கே ஒரு கம்யூனிட்டி காலேஜில் சில கோர்ஸ்கள் முடித்ததால் எனக்கு ஒரு சுமாரான வேலை கிடைத்து விட்டது. ஆனால் இவருக்கு வேலை வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. முன்பெல்லாம் வருடத்திற்கு 8-9 மாதங்களாவது வேலை இருக்கும். இப்போது பாதி நேரம் வேலை இல்லை. வீட்டில் தூங்குகிறார், இல்லாவிட்டால் வெளியே எங்காவது சென்று விடுகிறார். எங்கே போகிறார் என்பது தெரியாது. நான் ஏதாவது கேட்டால் எரிச்சல் அடைகிறார். சமீபத்தில் ஏதோ இன்டர்வியூ போய்விட்டு வந்திருக்கிறார் போலிருக்கிறது. அதை கூட என்னிடம் சொல்லவில்லை. என் பையன்களிடமிருந்துதான் தெரிந்து கொண்டேன். எங்களுக்குள் எந்த கம்யூனிகேஷனும் இல்லை. எனக்கு இருப்பதோ ஒரே ஒரு சகோதரி. அவளும் மிட்வெஸ்டில் இருக்கிறாள். நண்பர்கள் யாரும் அதிகம் இல்லை. இவரும் யாருடனும் பழக விரும்புவதில்லை. நாங்களும் எந்த பார்ட்டிக்கும் போவதில்லை. சமீபத்தில் நாங்கள் இருக்கும் இடத்திற்கு அருகில் ஒரு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் செய்தார்கள். மன நிம்மதிக்கு அடிக்கடி அங்கு போய்விட்டு வரலாம் என்றால் போக வர 70 மைல் ஆகிறது. கேஸ் போட்டு கட்டுப்படியாகவில்லை. திருப்பி திருப்பி வேலை, சமையல், பத்தி தேய்த்தல், சாமான் வாங்குதல். உடம்பு மனசு இரண்டுமே சோர்ந்து போய்விட்டது. சரியான உத்தியோகம் இல்லாவிட்டால் பரவாயில்லை, ஆனால் நான் சொல்வதன் நியாயத்தை புரிந்து கொண்டு என் பேச்சிற்கு மதிப்பு கொடுத்து குழந்தைகளுடன் வெக்கேஷன் திட்டம் போட்டு எங்காவது வெளியில் போய்விட்டு வரக்கூடாதா என்று என் மனதில் எவ்வளவோ ஆசைகள். இவர் குடும்பத்திற்கு எவ்வளவு உழைத்திருக்கிறேன். இந்தியாவில் நாங்கள் கூட்டு குடும்பமாகத்தான் இருந்தோம். 2 மச்சினர், 1 நாத்தனார், மாமியார், மாமனார், இவர்கள் எல்லோரையும் செற்று செய்து விட்டுத்தான் இங்கே வந்தோம். ஒரு மெஷின் போல வாழ்க்கையை அங்கே என்று நினைத்தால் இங்கே இன்னும் மோசமாக இருக்கிறது. ஒரு கேள்வியும் கேட்கக்கூடாது என்கிறார். உன் அச்சரிப்பு என்னால் தாங்க முடியவில்லை என்கிறார். எங்கே போகிறார், என்ன செய்கிறார் என்று கேட்கக்கூட ஒரு மனைவிக்கு உரிமை கிடையாதா? பணம் காசு இல்லாவிட்டாலும் ஒரு அந்யோன்யம் கூட இல்லை என்றால் என்ன செய்வது? நான் எங்கே தவறு செய்கிறேன் என்றே தெரியவில்லை. எப்படி அவர் மனதை திறந்து பேச வைப்பது என்பதும் புரியவில்லை. வாழ்க்கை போராட்டமாகவே இருக்கிறது இப்படிக்கு. அன்புள்ள சிநேகிதியே, உங்கள் பிரச்சனைக்கு என்னுடைய கருத்தை தெரிவிக்க இன்னும் கொஞ்சம் தகவல் தேவையாக இருக்கிறது. நீங்கள் எழுதியதை வைத்து நான் சில அனுமானங்கள் செய்கிறேன். உங்கள் கணவர் எப்போதுமே ரிசர்வ் டைப்பாக இருப்பவரா, அல்லது சில வருடங்களாகத்தான் இப்படி இருக்கிறாரா என்பது புரியப்படவில்லை. எப்படி இருந்தாலும் உங்களுக்கு இந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் இஸ் ஒன் ஆஃப் மிஸ்கம்யூனிகேஷன்ஸ். 10 வருடங்களாக சரியான வேலை இல்லாத மனிதருக்கு இங்கு ஏற்படும் மன உளைச்சல்களை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். யாரிடமும் பகிர்ந்து கொள்ள முடியாத கூச்ச சுபாவம் இருந்தால் அது உள்ளுக்குள்ளேயே அவருக்கு ஏற்படுத்தும் வேதனையை மனைவியாக இருக்கும் நீங்கள் புரிந்து கொண்டு அனுதாபப்படுகிறீர்கள். அந்த அனுதாபம் கேள்வியாக மாறும்போதுதான் தேர் இஸ் கம்யூனிகேஷன் ப்ராப்ளம். அனுதாபத்தை அவர் அதிகாரமாக நினைத்து கொள்ள வாய்ப்பிருக்கிறது. அதனால் அவர் இன்னும் தனது கூட்டுக்குள் அமிழ்ந்து விடுகிறார். வார்த்தைகளுக்கு பதிலாக நடத்தையில், பார்வையில் உங்கள் ஆதரவை காட்டினால் உங்களிடம் சிறிது மனம் திறந்து பேச வாய்ப்பிருக்கிறது. வேலை வாய்ப்பில் தோல்வியை காணும் போதெல்லாம் உங்களுக்கு பதில் சொல்லும் போது ஒரு குற்றவாளி கூண்டில் இருப்பது போல்தான் அவருக்கு தோன்றும். ஏனென்றால் யூ ஆர் த பிரெட் வின்னர் ஆஃப் த ஃபேமிலி. அவருடைய இயலாமை அவருடைய குற்ற உணர்ச்சியை அதிகப்படுத்தி நத்தையைப் போல் ஒடுங்கி விடுவார். தன்னம்பிக்கை குறையும் போது மோட்டிவேஷனும் குறைந்து போய்விடுகிறது. வாழ்க்கையில் எல்லாருக்குமே தோல்விகளை லகான்களாக பயன்படுத்தி முன்னேற தெரிவதில்லை. உங்கள் மேல் அவர் நம்பிக்கை வைத்து தன்னுடைய சுமைகளை இறக்கி வைத்தால்தான் முன்னேற்ற முயற்சியில் அவர் இறங்க முடியும். அதற்கு நீங்கள் அவரை புரிந்து கொண்டு அனுசரணையான கேள்விகள் மட்டும் கேட்டு அவரை மனதால் நெருங்க விடுங்கள். உதாரணமாக, அவர் இன்டர்வியூ போய்விட்டு தாமதமாக வந்தால், ஏன் இவ்வளவு லேட், நான் உங்கள் மனைவிதானே, என்னிடம் சொல்லிவிட்டு போகக்கூடாதா என்றெல்லாம் நீங்கள் கேட்பது நியாயம்தான். ஆனால் அந்த நியாயம் இங்கே வேலை செய்யாது. அதற்கு பதிலாக, சாப்பிட்டீர்களா, காப்பி தரட்டுமா போன்ற அக்கறையான கேள்விகள் கேட்டுவிட்டு வேறு எதையும் ஆராய முயலாதீர்கள். அவரே கொஞ்ச நேரம் கழித்து தான் சென்ற விஷயத்தை பற்றி மெல்ல பேசுவார். ஒருவேளை ஏதும் சொல்லாமலும் இருக்கலாம். அதனால் நீங்கள் உடனே உங்கள் செய்கைக்கு பலனை எதிர்பார்க்க முடியாது. கொஞ்ச நாட்கள் தேவை அவர் உங்களை புரிந்து கொள்ள. இயந்திர வாழ்க்கை என்று நீங்கள் சொல்வது உண்மைதான் என்றாலும் இயக்குவது நீங்கள்தான். யூ ஆர் ஃபினான்ஷியலி அண்ட் சோஷியலி இண்டிபெண்ட். உங்கள் நேரத்தை எப்படி செலவு செய்வது, எப்படி சின்ன சின்ன வெக்கேஷன் குழந்தைகளுடன் செல்வது என்பதெல்லாம் உங்கள் ஈடுபாட்டையும் ஆர்வத்தையும் பொறுத்தது. மனிதர்களின் சுபாவத்தை மாற்றுவது கடினம். நம் மனது சொல்வதை நாமே கேட்பதில்லை. அப்படி இருக்க எப்படி பிறரை மாற்ற முடியும்? அக்செப்ட் தி பர்சன் என்று சுலபமாக யாருக்கும் அறிவுரை வழங்க முடிகிறது. ஆனால் கடைபிடிப்பது மிகவும் கஷ்டம். எல்லாமே முயற்சிதான். பிறரை அவர்களாகவே நாம் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்துவிட்டால் நமக்கு அதிக டென்ஷன் இருக்காது. அதற்குத்தான் இந்த முயற்சி. வருத்தப்படாதீர்கள், வாழ்க்கை நலமாகத்தான் இருக்கும். எத்தனையோ குடும்பங்களில் ஒருவர்தான் குடும்ப வருவாய்க்கு ஆதாரமாக இருக்கிறார்கள். அது ஆணாக இருந்தால் என்ன, பெண்ணாக இருந்தால் என்ன, எப்படி வாழ்க்கை முறையை எடுத்துக்கொள்கிறோம் என்ற பார்வைதானே முக்கியம். வாழ்த்துக்கள். டாக்டர் சித்ரா வைத்தீஸ்வரன். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.